ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சோதனையை எதிர்கொள்ளும் முறை, பகுதி 3. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, உயிர் என்பது சித்து பொருள், கரெக்ட் வச்சுருவோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்க போறேன் தெரியுமா? சித்து பொருள்னா என்ன, அசித்து பொருள்னா என்ன அப்படின்னா, என்ன சொன்னாங்க, எந்த பொருளுக்கு முக்கியமான பாயிண்ட், எந்த பொருளுக்கு இச்சை ஞானம் கிரியை ஆகிய மூன்று சக்திகள் இயல்பாகவே இருக்கின்றதோ அது சித்து. ஒரு சித்துனா என்ன இருக்கணும், அந்த சித்து பொருளுக்கு என்ன இருக்கணும், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இது சான்ஸ்கிரிட் வார்த்தை. தமிழ் வார்த்தை விளைவு ஆற்றல், அறிவு ஆற்றல், செயலாற்றல். இச்சாசக்தி விளைவு ஆற்றல், ஞானசக்தி அறிவாற்றல், கிரியாசக்தி செயலாற்றல். இங்கிலீஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இச்சாசக்தி ஒலிஷனல் பொட்டன்சி, ஞானசக்தி கோக்னேட்டிவ் பொட்டன்சி, கிரியாசக்தி கோனேட்டிவ் பொட்டன்சி. இந்த மூன்று சக்திகள், மூன்று அதாவது சக்திங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்தவரை மெட்டீரியல் ஆப்ஜெக்டுக்கு இருந்தால்தான் எனர்ஜி, நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எனர்ஜின்னு சொல்லக்கூடாது. இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எனர்ஜி, ஆனா உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எனர்ஜி இல்லை, அது பொட்டன்சி. இட் இஸ் கால்ட் பொட்டன்சி. அதனால இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க இல்லையா, இஸ் இம்பார்ட்டன்ட், இன் எனர்ஜிக்கு சொல்றது இல்லை, இம்பார்ட்டன்ட். பொட்டன்சி இஸ் சம்திங் டிஃபரெண்ட். சித்து பொருளுக்கு உள்ளது பொட்டன்சி, ஜடப்பொருளுக்கு உள்ளது எனர்ஜி. அதை ரெண்டுக்கும் சான்ஸ்கிரிட்ல சக்தி தான் பேரு, தமிழ்ல ஆற்றல் தான் பேரு. அப்ப என்ன சொன்னாங்க, இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்றால் ஏதாவது ஒன்றை அப்படி நாம சிந்திக்கிறோம், அப்படி சிந்திப்பதுக்கு பேர் தான் இச்சாசக்தி. இச்சாசக்தி ஆசைப்படுற சக்தி அர்த்தம் பண்ணிடாதீங்க, அதுக்குதான் நான் சொல்லுவேன். இச்சைனா பொதுவாக ஆசைங்கிற அர்த்தம் நம்ம பயன்படுத்துறோம், அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் கிடையாது. இச்சாசக்தி என்றால் விளைவு ஆற்றல், ஏதாவது ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒரு விளைவு ஆற்றல். இங்கிலீஷ் அதுக்கு பேர் என்ன, ஒலிஷனல் பொட்டன்சி, VOLITIONAL, ஒலிஷனல். ஞானசக்தி காக்னிட்டிவ் பொட்டன்சி, கிரியாசக்தி கோனேட்டிவ் பொட்டன்சி. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்த லைட்டை நான் பாக்குறேன், இந்த லைட்டை நான் பாக்குறேன் இல்லையா, அப்போ நான் என்ன சக்தியை பயன்படுத்துறேன் அப்படின்னு கேட்டா ஞானசக்தி. இப்ப இந்த லைட்டை ஆஃப் பண்ணணும், அப்ப நான் சுவிட்சில் போய் கையை வைக்கிறேன், அது என்ன சக்தி, கிரியாசக்தி. இப்ப ஞான சக்தினா என்னன்னு கேட்டா, த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு யூ ஃபார் மியர் ஆப்சர்வேஷன் இஸ் ஞானசக்தி. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க, த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஆர் யூஸ் ஃபார் ஆப்சர்வேஷன் அது ஞானசக்தி. ஞானம்னா அந்த ஞானத்துக்கு போயிடாதீங்க, நாம சொல்றேன் ஞானம் அந்த ஞானம் இல்ல. கிரியாசக்தினா த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஆர் யூஸ் பை அஸ் ஃபார் மேக்கிங் சம்திங் டு ஆக்ட், தட் இஸ் கிரியாசக்தி. இப்ப கண்ணை வைத்துக்கொண்டு நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ண முடியுமா? இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்றால் ஏதாவது ஒன்றை அப்படி நாம் சிந்திக்கிறோம், அப்படி சிந்திப்பதுக்கு பேர் தான் இச்சாசக்தி. இச்சாசக்தி ஆசைப்படுற சக்தின்னு அர்த்தம் பண்ணிடாதீங்க, அதுக்குதான் நான் சொல்லுவேன். இச்சைனா பொதுவாக ஆசைங்கிற அர்த்தம் நம்ம பயன்படுத்துறோம், அதான் அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் கிடையாது. இச்சாசக்தி என்றால் விளைவு ஆற்றல், ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒரு விளைவு ஆற்றல். இங்கிலீஷ் அதுக்கு பேர் என்ன, ஒலிஷனல் பொட்டன்சி, VOLITIONAL, ஒலிஷனல். ஞானசக்தி காக்னிட்டிவ் பொட்டன்சி, கிரியாசக்தி கோனேட்டிவ் பொட்டன்சி. உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இந்த லைட்டை நான் பாக்குறேன், இந்த லைட்டை நான் பாக்குறேன் இல்லையா, அப்போ நான் என்ன சக்தியை பயன்படுத்துறேன் அப்படின்னு கேட்டா ஞானசக்தி. இப்ப இந்த லைட்டை ஆஃப் பண்ணணும், அப்ப நான் சுவிட்சில் போய் கையை வைக்கிறேன், அது என்ன சக்தி, கிரியாசக்தி. இப்ப ஞானசக்தினா என்னன்னு கேட்டா, த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு யூ ஃபார் மியர் ஆப்சர்வேஷன் இஸ் ஞானசக்தி.
இவ்வளவு தெளிவா சொல்றாங்க.
The instrument that are used for observation, அது ஞான சக்தி. ஞானம்னா அந்த ஞானத்துக்கு போயிடாதீங்க. நாம சொல்றேன் ஞானம், அந்த ஞானம் இல்ல. கிரியாசக்தினா the instrument which are used by us for making something to act, that is கிரியாசக்தி. இப்ப கண்ணை வைத்துக்கொண்டு நான் அந்த சுவிட்ச ஆன் பண்ண முடியுமா? கண்ணை வைத்துக்கொண்டு அதுக்கு சுவிட்ச போய் கையை போட்டாகணும். அப்ப அது என்னது? அதான் கிரியாசக்தி. என்னன்னு கேட்டா, இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற மூன்று சக்திகளை இயல்பாக எது பெற்றிருக்கிறதோ அதுதான் சித்து. இயல்பாக அதான் முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், அவரு கண்ணை டெஸ்ட் பண்றார், ஒரு கண்ணாடியை பிரிஸ்கிரைப் பண்றார், போட்டவுடனே கண்ணு தெரியுது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அது கிளியரா தெரியுது. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப டாக்டர் ரோல் என்ன என்றால், ஒரு கேள்வி, டாக்டர் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை அளித்தாரா என்றால் இல்லை. டாக்டர் எதை கொடுத்திருக்கிறாரு? இப்ப உங்களுக்கு கண்ணு தெரியுது, அது வேற விஷயம். முன்னாடி சரியா தெரியாது, இப்ப நல்லா தெரியுது. இப்போ இதனால நீங்க என்ன சொல்லக்கூடாது? இந்த கண் டாக்டர் எனக்கு பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தார் என்று சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொன்னால், அவர் குருடனையும் பார்க்க வைக்க வேண்டும். புரியுதா? தர்க்கம் புரியுதா? குருடனையும் பார்க்க வச்சாச்சுன்னா பார்க்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யறாரு? ஏற்கனவே எனக்கு இருந்த பார்க்கின்ற சக்தியை தெளிவுபடுத்துவதற்கு கருவியை கொடுத்தார். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? முக்கியமான அந்த பார்க்கக்கூடிய சக்தி என் கண்ணுக்கு ஏற்கனவே இருக்கு, ஆனால் அது தெளிவடைய கருவி இல்லை, அந்த கருவியை கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். டாக்டர் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தார் என்று சொன்னால் எல்லாரையும் பார்க்க வைக்கணும், குருடனையும் பார்க்க வச்சிடணும், அப்பதான சக்தியை கொடுத்தார் சொல்ல முடியும். அது போலத்தான் அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த பார்க்கின்ற சக்தி உயிருக்கு இயற்கையாக இருக்கிறது. அதே போலதான் இந்த ஆன்மாக்களுக்கு, அதான் சித்துப்பொருள், இந்த ஆன்மாக்களுக்கு இயற்கையாகவே பார்க்கக்கூடிய சக்தி ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் அந்த சக்தி ஏன் வெளிப்படவில்லை என்றால், அதற்குரிய கருவிகரணங்கள் இல்லை. அதற்காக என்ன செய்தார் என்றால், இச்சாசக்தியை வெளிப்படுவதற்காக ஞானேந்திரியங்களை கொடுத்தார், அந்த கரணங்களை கொடுத்தார். இச்சாசக்தியை வந்து வெளிப்படுவதற்கு தான் அந்த கரணங்கள், ஞானசக்தி வெளிப்படுவதற்காக ஞானேந்திரியங்கள், கிரியாசக்தி வெளிப்படுவதற்காக கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் கொடுக்கிறேன். அதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? படைப்பு. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. முக்கியமான God has not created the soul. மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது? உயிரையே கடவுள் படைச்சார்னு சொல்லுது. உயிர்னா ஆன்மா, ஆன்மா வேற உயிர் வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இங்க உயிர்னு வச்சுக்கணுங்க. ஆன்மா என்பது வேறு, உயிர் என்பது வேறு. அந்த ஆன்மாக்கள் இறைவனால் படைக்கப்படவில்லை, அது எட்டர்னல். அப்ப என்னதுன்னா, the question of creation by God doesn't arise at all. எப்பொழுதுமே கிரியேஷன் எப்ப வரும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருளை உண்டாக்குனாதான் அது கிரியேஷன் பேரு, சிருஷ்டி. ஆனால் இறைவன் அப்படி செய்யவில்லை. அப்ப சிருஷ்டின்னு சொல்லப்பட்டிருக்கே சார், இறைவன் சிருஷ்டிக்கிறான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, அவர் எதை சிரிக்கிறாரு? ஆன்மாக்களை சிருஷ்டிக்கவில்லை, இந்த ஆன்மாக்களுக்கு வேண்டிய கருவிகளை சிருஷ்டிக்கிறார். அது மாயையிலிருந்து சிருஷ்டிக்கிறார். அவ்வளவுதான். இந்த மாயா அப்படிங்கிற டேமுக்கு, அதுக்குதான் என்ன சொன்னாங்க, டெக்னிக்கல் டேம் தெரியணுங்கிறது. மாயா, அது சான்ஸ்கிரிட்ல, தமிழ்ல வந்து மாயை. இந்த மாயை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எது ஏதாவது ஒன்றிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு மறுபடியும் அதுக்குள் ஒடுங்கிக் கொள்வது மாயை. இப்ப நான் ஒரு தடவை யூகேல பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சைவ சித்தாந்த கிளாஸ் நடத்தும் போது சொன்னாங்க, சார் வி டோன்ட் வரி அபவுட் இட் வெதர் இஸ் சான்ஸ்கிரிட் ஆர் தமிழ், வி டோன்ட் வரி. அவங்க என்ன கேட்டாங்க, வெதர் இஸ் தேர் எனி ஈக்குவலன்ட் இன் இங்கிலீஷ் ஃபார் மாயா. அது என்னன்னா, அதான் வேலை, பிரைமோர்டியல் மேட்ரிக்ஸ், வாட் வி கால் இன் பிசிக்ஸ் அஸ் பிரைமோர்டியல் மேட்ரிக்ஸ், வி கால் இன் சைவ சித்தாந்தம் மாயா. So the primordial matrix for the universe as well as the body is Maya. அப்படி அந்த உயிர்களை அவர் படைக்கும் பொழுது, அதாவது உயிர்களை படைக்கிறார் என்றால் உயிர்களுக்கு எதை உண்டாக்குகிறார் என்றால் கருவி கரணங்கள். அது சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா தனு கரண புவன போகங்கள் இதுதான் பேர் சொன்னாங்க. நம்முடைய உடம்பு மட்டும் இல்ல, உடம்பை மட்டும் படைத்தால் போதாது, இந்த உடம்பு இருப்பதற்கு ஒரு இடத்தையும் பண்ணணும் இல்லையா. டிவி டிவி வாங்கிட்டு வர்றீங்க, டிவி வாங்கிட்டு வந்தா கூட போதா, எந்த வீட்டுல எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதுபோல இடம், அதுபோல இறைவன் இந்த மாயிலிருந்து எதெல்லாம் படைத்தார் என்றால் தனு கரண புவன போகம் இந்த நான்கையும் படைத்து கொடுக்கிறார். இந்த நான்கையும் படைத்து கொடுத்து அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், சிருஷ்டி என்று சொல்கிறோம். அந்த மாயைக்கு தான் என்னன்னு கேட்டா அது ஒரு முதற் காரணம், அது ஒரு பெரிய விஷயம், அதுக்குள்ள நான் இன்னைக்கு போல. இப்போ அந்த உயிர்கள் எல்லாம் எத்தனை வகையில பிரியுதுன்னு கேட்டா, அந்த இறைவன் படைக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சொன்னாங்க, அண்டஜம் சுவேதஜம் உற்பிச்சம் சராயுஜம். இந்த எல்லா உயிர்களும் இந்த நான்கு வகையிலே தான் அடங்கும். சித்தியார் சொன்னார், அண்டஜம் சுவேதஜங்கள் உற்பிச்சம் சராயுஷத்தோடு எந்தரு நாள் 86,400,000 உண்டுகள் யோனி எல்லாம் ஒழித்து மான் உடத்துடித்தல் கண்டிடுதல் கடலை கையால் நீந்தி நன்காரியங்கான். சித்தியார் என்ன அண்டஜம், அண்டஜம்னா என்ன, ஜம்னா தோன்றுவதுன்னு அர்த்தம், ஜம் அப்படின்னா தோன்றுது. சார் இன்னைக்கு ஜம்னு வந்திருக்கார் சார் அப்படிங்கிறோம் இல்லையா, நல்ல தோற்றத்தோடு வந்திருக்கிறார் அர்த்தம். அண்டஜம் என்றால் முட்டையில் இருந்து பிறப்பது, சுவேதஜம் வியர்வையிலிருந்து பிறப்பது, உர்பிஜம் வேறுகின்று பிறப்பது, சராயம் கருப்பையிலிருந்து வர்றது. இவ்வளவுதான், இந்த நான்கு வகையில தான் உயிரினுடைய தோற்றங்கள் இருக்கும். அண்டஜம் முட்டையிலிருந்து தோன்றுவது, அதான் ஓவி பாரஸ், இங்கிலீஷ் பேர் ஓவி பாரஸ். சுவேதஜம் மைக்ரோ ஆர்கானிசம், உர்பிஜம் பொட்டானிக்கல், சராயம் மேமல், இவைகளை இப்படியாக வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்போ அடுத்தால வருவோம். இப்ப என்ன சொன்னாங்க, மொத்தத்தில் இந்த பாடி மைண்ட் அண்ட் தி சோல், இந்த மூணு விஷயம் முக்கியமான விஷயம். பாடியும் முக்கியம்தான், மைண்டும் முக்கியம்தான், சோலும் முக்கியம்தான். ஆனா சொன்னாங்க எது எதை விட முக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, எப்பயுமே முக்கியம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும், எது எதை விட முக்கியம் அப்படின்னாங்க. அப்ப சொன்னாங்க the mind is more important than the body and the soul is more important than the body and the mind. ஏன் அப்படின்னு காரணம் சொன்னாங்க, என்னதான் நீ பாடியை மெயின்டைன் பண்ணா கூட one day you have to leave this body here. யாரும் nobody is exempted. யாராவது நான் அந்த பாடியோட இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா, one day you have to leave. அதனால என்னது, பாடி இஸ் ஒன்லி டெம்பரரி, அதை மறந்துடக்கூடாது. மைண்ட் என்ன சொன்னாங்க, மைண்ட் ஒய் மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பாடி அப்படின்னாங்க, பிகாஸ் மைண்ட் வில் ஃபாலோ ஈவன் ஆஃப்டர் யுவர் டெத், தட் வில் ஃபாலோ த சோல் அப் டு சர்டன் காஸ்மா. சோ மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கு ஒரு நாள் யூஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் செலவழிக்க வேண்டியது, யூஸ் அண்ட் த்ரோ. இது ஒரு வருஷம் வைக்கணும்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் உண்டு, இது பெர்மனன்ட் சார், லைஃப் பூரா பெர்மனன்ட் அப்படின்னா. அதனாலதான் ஒய்ஃப் செலக்ட் பண்றதுக்கு ஏன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், பிகாஸ் இது அப்படின்னு கேட்டா இட் இஸ் பெர்மனன்ட், அப் டு யுவர் டெத் அது இருக்கணும். அதனால வெரி வெரி கேர்ஃபுல் செலக்ட் இன் தி ஒய்ஃப். அது போல என்ன தெரியுதுன்னா, அந்த சோல் இஸ் என்ன சொன்னாங்க, எட்டர்னல். இப்ப என்ன சொன்னாங்க, அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ யோகா 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 அப்படின்னு ஒரு பெரிய கான்செப்ட் இன்னைக்கு உலகத்துல கூட என்ன கேட்டா, யோகம் இன்னொன்னு தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க. இது பத்தி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு, நிறைய வருது. யோகம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு யோகம் வரின்னு சொல்லுவேன், யோகம்னா யோகா கிளாஸ் இங்க போயிட்டு அமெரிக்காவில் போய், அது நாங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், த சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு பெரிய சென்டர் பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளக்காரன் தான் அவ்வளவு பேரும், சிவா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன். அப்ப என்னன்னா, இன்னைக்கு மெடிடேஷன் யோகா அப்படின்னாலே ஒரு கவர்ச்சி எல்லாத்துக்கும். இப்ப இந்த இடத்துல ஞாபகம், இந்த யோகாவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்ன ஞாபகம்னா, உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ளுவதுல ஒரு யோகம், மனதை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம், ஆன்மாவை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம். மூணு யோகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பாடியை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு பாருங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் யோகா தியானான்னு சொல்றாங்க. ஆனா இந்த யோகாங்கிறது தியானங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தைங்கிறது யாருக்குமே தெரியறது இல்ல. யோகா இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட், தியானம் இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட். அப்ப அதுல உள்ள நியரஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த உடம்பை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது மெடிசின் சாப்பிடலாம் உடம்ப நல்லா வச்சுக்கணும், அது வேற விஷயம். இந்த மெடிசினே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு நம்ம பாக்கிறோம், மருந்தே சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்கிறோம். வழி இல்லைன்னா தான் மருந்து சாப்பிடுறோம். மருந்து சாப்பிடாமே ஹெல்த்த வச்சுக்க முடியுமா, டாக்டர் போகாமே வச்சுக்க முடியுமா? அப்படிதான் முதல்ல ட்ரை பண்றோம் எல்லாருமே. அதனால அதுக்கு என்ன பேரு, இந்த பாடி யோகான்னு சொல்றோம் பாருங்க. That is called in English as contortion. Contortion. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க போய் ஆப்சர்வேஷன் எடுத்து பார்க்கணும். நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு, ஏன்னா நான் போய் ஆப்சர்வேஷன் எழுத முடியாது இனிமே. ஆகவே கண்டோஷன், இந்த பாடியை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய யோகா தான் கண்டோஷன். இந்த மைண்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செல்வதற்கு பாருங்க, அதுக்கு தான் நாம என்ன சொல்லணும்னா, இவங்க மெடிடேஷன் சொல்றாங்க. ஆனா சைவ சித்தாம என்ன சொல்றது, நான் சொல்ல அதை மட்டும் சொல்லிடுறேன். மைண்டை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நான் முதல்ல என்ன சொன்னேன், மைண்டை உன்னுடைய முயற்சியினால் பியூரிஃபை பண்ண முடியாது. அது பிராக்டிக்கபிள்னா உலகத்தையே இன்னைக்கு நான் திருத்திடுவேன். எல்லாருடைய மைண்டையும் மாற்றக்கூடிய வன்மை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தை ஒரே நொடியில திருத்திடலாமே, ஏன் திருத்த முடியல? பிராக்டிக்கல் நடக்குதான்னு பார்க்கணும் இல்லையா, சும்மா ஆசைக்காக சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால என்ன சொன்னாங்க, மைண்ட் அண்ட் நாட் ஓன்லி மைண்ட், இந்த அந்தக்கரணாஸ், தி அந்தக்கரணாஸ் கேனாட் பி பியூரிஃபைட் பை ஹியூமன் எஃபர்ட். அப்போ God can only purify the mind. அடுத்த கேள்வி என்ன வரும், God purify பண்றதுக்கு நாம என்ன செய்யணும், அடுத்த கேள்வி வரும் இல்லையா. எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்ன, அழகா இப்ப இன்னைக்கு பியூட்டிஷியனுக்கு பியூட்டி ஷாப்புக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு செலவழிக்கல பாதி செலவு இது கொடுக்கணும் போல தெரியும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப என்னதுன்னா, என் உடம்ப பியூட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த ஷாப்புக்கு போய் உட்காரணும் இல்ல, உட்காந்து உடம்ப கொடுக்கணும் இல்லையா. ஐ வில் ரிமைன் இன் ஹவுஸ், யூ மேக் பியூட்டிஃபிகேஷன். உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, 1000 ரூபாய். நான் 5000 ரூபாய் தரேன் சார், நான் வரமாட்டேன், நீங்கயே உட்காந்துருப்பேன், நீங்க என்ன பாடியை பியூட்டிஃபை பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா? யூ ஹவ் டு கோ அண்ட் சிட். அது போலதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க மனதை கடவுளத்தில் முதலில் ஒப்படைக்க வேண்டும் இல்லையா. எதுவுமே ஒன்னு கேண்டிங் ஓவர்னு இருக்குல்ல, நீங்க போறீங்க ஒரு கேஸ் இருக்குது, உங்களுக்கு வக்கீல் நடத்தணும்னு விரும்புறீங்கன்னு வைங்க. இப்போ வக்கீல்கிட்ட போய் உங்க கேஸை ஒப்படைக்கிறோம், வக்கீல்கிட்ட இவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம், இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்றாரு, இது ஸ்டே வாங்க முடியுமா? எல்லாரும் அதான் கேட்கும் போது, ஸ்டே வாங்க முடியுமா சார் அப்படி கேட்கறோம், ஸ்டே வாங்க முடியும் வாங்க முடியாதுன்னு சொல்றாரு, எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு சரி சார் எவ்வளவு ஃபீஸ் வேணும் உங்களுக்கு, 5000 ரூபாய், நான் 10000 ரூபாய் தரேன் சார், எனக்கு 6 மாசம் 3 மாசம் முடிச்சு கொடுங்க, அதெல்லாம் கேட்கலாம். ஆனா கடைசியில் என்ன கேட்பாரு வக்கீலு, என்ன கேட்பாரு, என் பேருக்கு ஒரு வக்காலத்து கொடுத்துட்டு போங்க. வக்காலத்துல என்னன்னா, we have to authorize the advocate to argue over case before the court. அந்த வக்காலத்து சைன் பண்ணி கொடுத்தாதான் அவர் ஆர்கியூ பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு அவர் ஆர்கியூ பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, முதல்ல நீங்க ஒரு கடமையை செய்யணும் இல்லையா. நீங்க 5000 ரூபாய் கொடுக்கலையோ 10000 ரூபாய் கொடுக்கலையோ 1 லட்ச ரூபாய் கொடுக்குறீங்களோ, வித்வுட் கிவிங் எ வக்காலத், the advocate cannot argue over case in the court. அதே போலத்தான் மனதை கடவுள் தான் சுத்திகரிக்க முடியும். கடவுள் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை கேள்வி என்ன, அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை மட்டும் குறிச்சிடுங்க, டு பியூரிஃபை த மைண்ட் யூ ஹாவ் டு டூ சகற்ப பிராணாயாமா. சைவ சித்தாந்தம் சொல்றது சகற்ப பிராணாயாமம் ஒன்னு இருக்குது, அதை நீங்க செய்ய வேண்டும். இப்ப ரெண்டு முடிஞ்சது, பாடிய நல்லா வச்சுக்கிறதுக்கு கண்டோஷன், அது ஒரு யோகம். என்னன்னு கேட்டா, நம்முடைய இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்னுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அதே போல ஆன்மா இருக்கு, இந்த ஆன்மாவுக்கு ஒரு யோகம் இருக்கு, அது என்ன யோகம் என்றால், அதுக்கு பேரு தான் தியானம். அந்த தியானம் என்பதற்கு அவங்க இங்கிலீஷ்ல என்ன பேர் கொடுக்கறாங்கன்னா மிஸ்டிசிசம். அப்ப என்ன தெரியுது, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் சைவ சித்தாந்தம் கொடுக்கின்ற ஒரு விஷயம், இந்த உடம்பை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஒரு யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். தட் இஸ் கால் கண்டோஷன். அது என்ன யோக பயிற்சின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் முத்திரைகள்னு பேர். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முத்திரைகள் பிடிக்கிறீங்களோ கையில பூஜை செய்யும் பொழுது அந்த முத்திரைகள் உங்கள் நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவாக்கும். அந்த முத்திரைகள் பிடிக்கணும்னு சொன்னதான் நீங்க மெடிக்கல் சென்டர் என்ன சொல்றான், பிசியோதெரப்பிங்கிறான். ஒரே விஷயம் தான், கான்செப்ட் இஸ் சேம். நாம அதுக்கு பேர் முத்திரைன்னு கொடுத்தோம், அவன் என்ன சொன்னான், பிசியோதெரப்பின்னா அவ்வளவுதான். அடுத்து மைண்ட் இருக்க, இந்த மைண்டுக்கு என்னன்னு கேட்டா சகத், அது மட்டும் நான் விஷயத்தை சொல்லிடுறேன் என்னங்கிறத விளக்கறேன். சோ டு பியூரிஃபை த மைண்ட், வாட் எ சைவைட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ, ஹி ஹஸ் டு டூ சகத்வ பிராணாயாமா டெய்லி. தென் காட் வில் டேக் சார்ஜ் ஆஃப் பியூரிஃபைங் யுவர் மைண்ட். யூ கேனாட் பியூரிஃபை யுவர் மைண்ட், யூ ஹவ் டு ஹேண்ட் ஓவர் யுவர் மைண்ட் டு காட். தென் காட் வில் டேக் சார்ஜ். அதுக்கப்புறம் இந்த சோல் இருக்க, அந்த ஆன்மா, அந்த ஆன்மா இறைவனோடு ஒன்று விடுவதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் என்ன சொன்னோம், அது தியானம். அந்த தியானமும் மற்றவர்கள் சொல்லுகின்ற தியானம் இல்லை, அதை ஞாபகம். இப்போ தியானத்துல தியானம்ங்கிற ஃபீல்டுக்கு போனீங்கன்னா அங்க பெரிய ரிசர்ச் என்ன தெரியுமா உங்களுக்கு, கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணணுமா, கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணணும். தியானங்கிற இன்ஸ்டிடியூஷன் நிறைய நடத்திட்டு இருக்காங்க, அதுல ஒரு இது என்ன சொல்லும், கண்ணை திறந்து கொண்டு செய்யக்கூடிய தியானம்தான் பலனை கொடுக்கும். இன்னொன்னு என்ன சொல்றது, கண்ணை மூடிக்கொண்டு செய்கின்ற தியானம்தான் பலனை கொடுக்கும். இந்த கண்ணை திறந்துகிட்டு பண்ணணும்னு சொல்லதான் பிரம்மகுமாரிகள் இயக்கம், உங்களுக்கு தெரியும், அவங்க கண்ணை மூடக்கூடாதுமாங்க. இப்ப என்னன்னு கேட்டா இதுலயே சிக்கல் வந்துருக்கு, கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணுமா கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணணுமாங்கிறது அதுலயே ஏகப்பட்ட ஸ்கூல் ஆஃப் தாட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இயக்கங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க, அளவுக்கு போகும்போது அவங்களால ஒன்னும் சொல்ல முடியல. ஒருத்தன் என்ன பண்ணா, நீச்சல் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஸ்விம்மிங் நல்லா நீந்தணும்னு முடிவு பண்ணான். பண்ணிட்டு அவனுக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, நீச்சல் படிக்கணும்னா தண்ணிக்குள்ள இறங்கி தான் நீச்சல் படிக்கணும், தண்ணிக்குள்ள இறங்காம நீச்சல் படிக்க முடியுமா? ஆனா அவனுக்கு சந்தேகம் வந்தது, நீச்சு படிச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்கணுமா, தண்ணிக்குள்ள இறங்கிட்டு நீச்சு படிக்கணுமா அப்படின்னு அவன் வந்து பார்த்தான், ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட், இதுல என்ன லாபம் இருக்கு அதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டே இன்னைக்கு நீந்த முடியுமா? இதே போல தியானம்னா கண்ணை மூடிட்டு பண்ணணுமா கண்ணை திறந்துட்டு போகணுமாங்கிறதுலே உங்களுக்கு முடிவுக்கு வரல. அப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா, தியானம் நாம சொல்லுகின்ற தியானம் என்பது ஒன்று இருக்கிறது, அந்த முறையை பற்றி நானா அப்புறம் சொல்லுகின்றேன். அது என்னன்னு கேட்டா, இப்போ இந்த மூன்றையும் நான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எந்த ஆட்சேபனையும் கிடையாது, த பாடி, த மைண்ட் அண்ட் த சோல். ஆனா எது விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், த மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் த பாடி, த சோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் த பாடி அண்ட் மைண்ட் அப்படிங்க சொல்றாங்க. இப்போ இன்னொன்னு என்ன சொன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம், இந்த மூணுனுடைய தன்மை இருக்கு இல்லையா, இந்த பாடியோட நேச்சர், மைண்டோட நேச்சர், ஆன்மாவோட நேச்சர், இந்த மூணுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா அது வந்து இந்த உருவம் மாறிக்கிட்டே வருது. நம்ம குழந்தையா பிறக்கும் போது உருவம், இப்ப நம்ம ஒரு உருவம், யாராவது பிறந்த மாதிரியே இருக்க முடியுமா? அப்ப இந்த பாடிங்கிற என்ன வருதுன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அது மெடிக்கல் சயின்ஸ்ல மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் சொல்லுவாங்க. த பாடி சப்ஜெக்ட் டு த்ரீ சேஞ்சஸ், மெட்டபாலிசம், அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். அப்போ அதுக்கு ஒரே பேர் கொடுத்தாங்க, மெட்டாமார்போசிஸ். த பாடி சப்ஜெக்ட் டு மெட்டாமார்போசிஸ். அதுக்கு சைவ சித்தாந்தம் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தைகள் தெரியும், அது சயின்ஸ்ல மெட்டாமார்போசிஸ். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுன்னா, பரிணாமம், இந்த உடம்பு பரிணாமம் என்ற ப்ராசஸுக்கு உட்படும். மைண்ட் பரிணாமம் கிடையாது. மைண்டுக்கு என்னன்னு கேட்டா, தட் இஸ் மைண்ட் வந்து விருத்திப்படும். ஒவ்வொன்றுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன், மைண்ட் வந்து விருத்தி, அதுக்கு என்ன இங்கிலீஷ், மேனிஃபெஸ்டேஷன். சோ அதுல ஆன்மா இருக்கே, அதனுடைய ப்ராசஸ் என்ன என்றால், அது என்றைக்கும் வியாபகமாக இருந்து கொண்டு இருக்கும். அதுக்கு என்ன சொன்னாங்க, மெட்டம் சைக்கோசிஸ் அல்லது இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அப்ப என்ன சொன்னாங்க, the body is subject to metamorphosis, the mind is subject to manifestation and the soul is subject to metempsychosis. அப்ப மூன்றினுடைய இயல்பே வேற வேற, அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்ப என்ன சொன்னாங்க, கடைசி நம்ம டாபிக் முடிவுக்கு வருவோம். இப்ப என்னதான் சார் சொல்ல போறீங்க, the composition of the mind, the nature of mind, the function of mind. அப்போ இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு விஷயம் ஏன் சொல்லாங்க, மைண்டை உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க வைக்க முடியாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யூ கேனாட், அப்படி வச்சவங்களையும் நீங்க பார்க்கல, யாராவது பார்த்துருக்கீங்களா மனதை கண்ட்ரோல் பண்ணவங்கள, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த மனம் எப்படி தெரியுமா உங்களுக்கு, அது தூங்குகிற புலி மாதிரி. நீங்க ஒரு புலி தூங்கிட்டு இருக்குன்னா பேசாம போனா இருக்கும், அந்த புலியை எழுப்பி விட்டீங்கன்னா என்ன ஆகும், தூங்குகின்ற புலியை எழுப்புவது போல மனத்தினுடைய தன்மை. இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், இப்பொழுது நீங்கள் எதையும் சிந்திக்காதீர்கள் சொல்லிட்டே இல்ல, அது வரைக்கும் பேசாம இருப்பீங்க. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் எதையும் சிந்திக்காதீர்கள் சொல்லிட்டீங்கன்னா வீட்டை நினைச்சிருவீங்க, ஐயோ பிள்ளையை விட்டு வந்தமே அது முடிச்சிருக்கா தூங்குதா, சும்மா இருக்கிற வரைக்கும் பேசாம இருப்பீங்க. நீங்க மனசுல வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அது இந்த மனசோட தன்மை அப்படிப்பட்டது, துஞ்சி புலி இடறிய சிதறன் போலன்னு சொல்வார். அதுபோல இந்த மனம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனத்தை, இந்த மனம் எதற்காக இறைவன் கொடுத்தார் என்றால், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மனம் என்பது நம்முடைய ஊழ்தனையை அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்த ஒரு கருவி என்பதை முதலில் உணர வேண்டும். எப்படி இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இறைவன் கொடுத்தார் இல்லையா நமக்கு, நம்மளா போய் வாங்கிட்டு வந்தோமா, கண்ணு மூக்கு காதெல்லாம் இதை கடையில் வாங்கணுமா, இந்த இதை எல்லாத்தையும் கடவுள் தானே கொடுத்தார். அப்ப அதே கடவுள் தான் மனத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த மனம் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஊழ்வினையின் படிதான் அது வேலை செய்யும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், மனம் என்பது எதன்படி வேலை செய்யும், மனம் என்ன பேசிஸ்ல மனம் வேலை செய்யும், ஒரு கேள்வி வருது இல்லையா, என்ன பேசிஸ்ல வேலை செய்யும், ஊழ்வினையின் படிதான் அது வேலை செய்யும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் ஊழ்வினை சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்தாலும் திங்கிங் வரும். அதனால என்ன சொன்னாங்க, அந்த ஊழ் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. திருக்குறள் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னார், திருக்குறள் ஒரு நூல், அந்த நூலினுடைய ஒரு பகுதிக்கு பேர் பால், அந்த பாலினுடைய பகுதிக்கு பேர் இயல், அந்த இயலோட பகுதிக்கு பேர் அதிகாரம். திருக்குறள் படித்தா உங்களுக்கு தெரியும், அந்த நூலுக்கு பேர் திருக்குறள், அந்த திருக்குறள் எத்தனை பால் இருக்குது, மூணு பால் இருக்குது, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அந்த பாலுக்குள்ள என்ன இருக்குது, இயல் இருக்கு, இல்லறவியல். இப்ப அறத்து பால் எடுத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். பொருட்பால் எடுத்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், அங்கவியல், அப்படி போயிட்டே இருக்கும். அதுபோல காமத்து பால், அதுக்கப்புறம் இயலுடைய உட்பிரிவு அதிகாரம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, ஊழ் ஒரு அதிகாரம் வச்சார் திருவள்ளுவர். அந்த ஊழ்ங்கிற அதிகாரத்துல ஒரு விஷயம் சொன்னார், அந்த ஊழுக்கு மட்டும் என்ன சிறப்புன்னு கேட்டா, ஒரு அதிகாரமே ஒரு இயலாக விளங்குகிறது. திருக்குறள் ஒரு நயம், மற்ற அதிகாரங்கள் எல்லாம் பத்து பாட்டு இருந்தா ஒரு அதிகாரம், ஆனா ஒரு இயலுக்குள்ள ரெண்டு மூணு அதிகாரங்கள் இருக்கும். பரத்துப்பால் எடுத்தீங்கன்னா 37 அதிகாரம் இருக்கு. அப்ப பல அதிகாரங்கள் இயந்துதான் ஒரு இயல், ஆனால் திருக்குறளிலே ஒரே ஒன்று மட்டும் ஒரு அதிகாரமாகவும் ஒரு இயலாகவும் விளங்குவது ஊழியல் ஒன்றுதான். திருக்குறள் இருக்க நயம், அது ஒரு அதிகாரமாகவும் இருக்கு, ஒரு இயலாகவும் இருக்கு. அது ஏன் இப்படி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் சோ பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு தான், சோல் பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு தான் அப்படி வச்சார். அதை சொல்லுவார், இந்த அறிவு என்பது உங்களுடைய மனம் என்பது எப்படி வேலை செய்யும் திருவுள்ள சொன்னார், நுண்ணிய நூல்கள கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். இந்த மனம் என்பது வேலை செய்வதற்கு அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லைன்றார். ஏன்னா அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா, எம்ஏ படிச்ச அத்தனை பேரும் ஒண்ணு போல சிந்திக்கணுமே, எம்பிபிஎஸ் படிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே, எம்எஸ் படிச்ச அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே, டாக்டரேட் வாங்க அத்தனை பேரும் ஒன்னா சிந்திக்கணுமே இல்லையா? அந்த கல்வியினாலே தான் வரும் என்றால் அப்படி நடக்க வேண்டுமே, அப்படி இல்லையே. அதனால என்ன சொன்னார் என்றால், உன்னுடைய அந்த மனம் என்பதும் ஊழ் என்பதும்
அது வேலை செய்யக்கூடிய விதமே வேற. அதுக்கு என்ன காரணம் வேறு, அதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். இன்னொரு சொன்னார், ஊழில் பெருவலி யாவுல மற்றது சூழினும் தாம் முந்தரும். இந்த ஊழை போன்று வலிமை உடைய எதுவுமே இல்லை, அது மற்ற அது சூழினும் தாம் முந்தரும் சொன்னாரு. நீ ஊழை வெல்லலாம் என்று அந்த ஊழை வெல்லுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டால் அந்த இயற்சி நீ ஈடுபடுகின்ற அந்த முயற்சியே அந்த ஊழ் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும்.